வருகின்ற சந்தேகங்கள், கேள்விகள், இவைகளில் ஒன்று அல்லது இரண்டை எடுத்து தெளிவாக விளக்குவது. இந்த அடிப்படையில் சென்ற சர்பியாவில் ஒரு கேள்விக்கு நாங்கள் விடையளித்தோம். அதாவது அந்த கேள்வி என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன சொல்லுகிறது? பையத்து செய்யாதவர்கள் இஸ்லாத்தில் இல்லை. பையத்து செய்தவர்கள் தான் முஸ்லிம்கள் என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அல்லது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்று. இதை இந்த கொள்கையை முன்வைக்கும் போது ஒரு சந்தேகத்தை கிளப்பினார்கள். நீங்கள் எப்படி பையத்து செய்யாதவர்களை முஸ்லீம்கள் இல்லை என்று சொல்வீர்கள்? அப்படி என்றால் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அபூபக்கர் சித்தி அவர்களுக்கு 6 மாதங்கள் பையத்து செய்யாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் அபூபக்கர் சித்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை காஃபிர் என்று சொன்னார்களா என்று ஒரு கேள்வியை கிளப்பினார்கள். அந்த கேள்வியை சென்ற தருவியாவில் நாங்கள் எடுத்து அதற்குரிய தெளிவான விளக்கத்தை சொல்லிவிட்டோம். அந்த தருவியாவுக்கு வராதவர்கள் அதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த பதிவு ஆளாவை எடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல கேள்விகளை கேட்கின்றார்கள். உதாரணமாக இப்படி ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், புகாரி அவர்கள் பையத்து செய்திருக்கிறார்களா? ஒரு கேள்வி. இதே போன்று அலி பாத்திமா அவர்கள் அபூபக்கருக்கு பையத்து செய்யவில்லை, அவர்கள் முஸ்லீம்கள் இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இதே போன்று சாதுகுன் உபாதா அபூபக்கருக்கு பையத்து செய்யவில்லை, அவர்கள் முஸ்லீம் இல்லையா என்று கேட்கிறார்கள். இதே போன்று முஆவியா அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய ஜமாஅத்தில் இருந்து பிரிந்திருந்தார்கள். நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஜமாஅத்தில் முஸ்லிமீன் இல்லாதவர்கள் முஸ்லீம்கள் இல்லை, அதிலிருந்து பிரிந்து சென்றால் முர்தத் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் முஆவியா இப்னு அபி சுஃபியான் அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய ஜமாஅத்தில் இருந்து பிரிந்து சென்றிருந்தார்கள். அவர்களை அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் காஃபிர் என்று சொல்லவில்லை. இதே போன்று ஆயிஷா அவர்களும் அலி இப்னு அபி தாலிபுடைய ஜமாஅத்தில் இருந்து பிரிந்திருந்தார்கள். அடுத்து இதே போன்று இன்னொரு கேள்வி கேட்கின்றார்கள், முஆவியா அலிக்கு பையத்து செய்யவில்லை. தல்ஹா, ஜுபைர், ஆயிஷா இந்த 3 பேரும் அலிக்கு பையத்து செய்யவில்லை, இவர்கள் முஸ்லீம்கள் இல்லையா என்று கேட்கிறார்கள். இதே போன்று இன்னொரு கேள்வியை கொண்டு வருகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளையாகிய ஹுசைன் அவர்கள் யசீதுக்கு பையத்து செய்யவில்லை, அதனால் அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்பட்டார்கள், அவர்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள், அவர்கள் முஸ்லீம் இல்லையா என்று கேட்கிறார்கள். இதே போன்று எந்த ஒரு ஹதீஸை நீங்கள் பையத்து செய்யாதவர்கள் காதிர்கள் என்பதற்கு கொண்டு வருகிறீர்களோ, நான் மாற்றவதை சபி உனக்கு பையத்தின் மாற்ற நீத்தத்தன் யாகிலியா என்ற ஹதீஸை வைத்து உங்களுடைய ஜமாஅத்தில் பையத்து செய்யாதவர்கள் அனைவரும் முஸ்லீம்கள் இல்லை என்று சொல்கிறீர்களே, அந்த ஹதீஸை ரிவாயத்து செய்திருக்கின்ற அந்த அறிவிப்பாளர் பட்டியலிலும் அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களிலே சம்பந்தப்படுகின்ற ஒருவர் அப்துல்லா இப்னு முஸ்லிம், இவர் பயிற்சி செய்யவில்லை, செய்திருக்கிறாரா என்று கேட்கிறார். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இதற்கு முன்னால் இருந்ததா, எங்கு இருந்தது? ஆனால் வரலாற்றை இப்படி ஒன்று இல்லை, நீங்கள் தான் புதிதாக தோன்று எல்லோரையும் காவிர் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் முந்தைய ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எங்கு என்று கேட்கிறார்கள். இதே போன்று 73 கூட்டமாக பிரியும் ஒன்றுதான் சுவர்க்கம், 72 நரகம், அந்த ஒரு கூட்டம் நாங்கள் என்று சொல்லும் போது அந்த ஹதீஸை பெரும் அறிஞர்கள் லைவ் என்று சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதேபோன்று ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், நீங்கள் மட்டும்தான் முஸ்லீம் என்றால் இதற்கு முன்னால் தோன்றி மறைந்தவர்களுடைய நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள். இதே போன்று இன்னொரு கேள்வியை போடுகின்றார்கள், உங்களுடைய கருத்தின்படியே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இஸ்லாம் முஸ்லிம்கள் என்றிருந்தால் மக்கா மதீனாவுடைய நிலைமை என்ன? மக்கா மதீனாவிலே இஸ்லாம் தோன்றியது, அதில் தான் இஸ்லாம் சென்று அடையும் என்று ஹதீஸ் வருகிறது. ஆனால் நீங்கள் மக்கா மதீனா வாசிகளை எல்லாம் காவிரிகள் என்று சொல்லுகிறீர்கள், இதனுடைய விளக்கம் என்ன? ஒரு வேலை கருத்துட்டார்கள். இதே போன்று அந்த மக்கா மதீனாவுக்குள் தஜ்ஜால் நுழைய மாட்டான் என்று நபி சொல்லியிருக்க நீங்கள் எப்படி மக்கா மதீனாவில் வாழுகின்றவர்களை காவிரிகள் என்று சொல்லுவீர்கள் என்று கேட்கின்றார்கள். இதே போன்று இன்னொரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறுக்கு வைப்பீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை, நீங்கள் இந்த உலகத்திற்காக சண்டை பிடிப்பீர்கள் என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று நபி அவர்களே அந்த 1415 வருடங்களுக்கு முன்பு அவருடைய உம்மத்தை பார்த்து நீங்கள் சிறுக்கு வைக்க மாட்டீர்கள் என்று சாட்சி பகிர்ந்திருக்கும் போது நீங்கள் எப்படி வந்து 72 பிரிவுகளையும் முச்சரிக்கீர்கள் என்று சொல்லுவீர்கள் என்று ஒரு கோடு போடுகிறார்கள். இதே போன்று இன்னொரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலே ஒரு ஹலீஃபா இருந்தால் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர இப்படி சாதாரண ஒரு அமீரை நீங்கள் சொல்லுகின்ற மசூத் அகமது அவரை பிடிக்கும்படி சொல்லவில்லை என்று ஒரு கேள்வியை போடுகிறார்கள். இப்படி பல கேள்விகள், சந்தேகங்கள். இந்த முழு கேள்விகளுக்கும் நாங்கள் ஒவ்வொரு தரபியாவிலும் இன்ஷா அல்லாஹ் 1 அல்லது 2 கேள்விகளை எடுத்து அதற்கு நாங்கள் விளக்கம் சொல்வது எங்கள் மீது கட்டாய கடமை. ஏனென்றால் இப்படி சந்தேகங்கள் வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. இந்த கேள்விகள் அனைத்துக்கு விடை கொடுத்து விட்டால் முடிந்து விடுமா? இல்லை. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் வரைக்கும் கேள்விகள் தோன்றிக் கொண்டே இருக்கும், சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். எனவே இது அழியும் வரைக்கும் இதற்கு பதில் அளிப்பது அந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு கடமையா? சமீபத்தில் கூட ஒரு புதிய ஒரு கேள்வி வந்தது. நாங்கள் கொழும்பில் ஒருவரை சந்திக்க போயிருந்தோம். அப்ப அவர் கேட்டார், என்ன உங்களோட கொள்கை? விளங்கியாச்சு. அப்ப அவர் கேட்டார், அப்படி என்றால் பரிகரித்து செய்யாது காவிர். ஓ, ஹதீஸ்ல வந்து தெளிவாயிடுச்சு. அப்ப அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, எப்படி? ஒரு ஆள் லண்டன்ல இருக்கிறார், டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி பிளைட்ல ஏறி சீட்லயும் உட்கார்ந்துட்டார். இப்படி கேட்டார், இந்த நரேந்திர மோடி இருக்கிறா தெரியும் அவளுக்கு, எங்க போறாரு? பிரான்சுக்கு போறாரு. அப்ப என்ன டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி சீட்ல உட்கார்ந்து சிக்னல் எல்லாம் போட்டுட்டான், டிக்கெட் எல்லாம் 100 புறப்பட போகுது, பெல்ட் எல்லாம் போட்டு கொடுங்க. திடீர்னு இவருக்கு ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்? எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவர் ஜாகிலியத்தில் மரணிப்பார். கேட்கிறார், எப்படி பையத்து? சேர் பிளைட் புறப்பட போகுது பிரான்சு, எல்லாம் ரெடி, அவருக்கு வழங்குது பயிற்சி செய்யாட்டி முஸ்லீம் இல்ல, என்ன செய்யறது? கேட்டார். இப்படி கேள்வி வரத்தான் செய்ய, அவரு ஹக்க வழங்குற நோக்கத்துல கேட்டாரோ இல்லையோ அதுக்கு விடையளிக்க எங்களோட கடமை. இதே போல ஒவ்வொரு காலத்திலையும் கேள்விகள் தோன்றிக் கொண்டே இருக்கும், அந்த கேள்விகளுக்கு நாங்கள் கட்டாயம் பதில் அளிக்கணும். எனவே இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு கேள்வியை பார்ப்போம். அது என்ன? இப்ப இலங்கையில பல இடங்கள் பரவலாக தடைக்கப்படுது. என்ன, சில வருடங்களுக்கு முன்னால் புத்தகத்தில் வைத்து இந்த ஜமியத் அகல் குரான் வல் ஹதீஸ் சேர்ந்த ஸ்ரீ ஜெயலலாந்தியனுக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் ஸ்ரீ ஜெயலலாந்தியன் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் விடை அளிக்கவில்லை. இதை வைத்து சொல்லுகிறார்கள், டிஜே கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கவில்லை. ஏன் பதில் கொடுக்கவில்லை? அதற்கு விடை கொடுத்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோல்வி அடைந்துவிடும், எனவேதான் இவர்கள் பதில் கொடுக்கவில்லை என்று இந்த கதையை பரவலாக பரத்தி இருக்கிறார்கள். இதே போல அங்கு நடந்த விவாதத்தை சுருக்கி நாங்கள் என்னென்ன விடை அளித்தோம் அந்த விடைகளை எல்லாம் கட் பண்ணி 2 பீஸ்ல வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த பீஸை யாராவது கேட்டா அவங்க நினைப்பாங்க கொடுக்கப்பட்ட விடையெல்லாம் இல்லாமி போட்டாங்க. அவரு கேட்கிற கேள்விக்கு நாங்க பதில் கொடுத்தது இல்ல, அதை கேட்கிறவருக்கு வழங்கம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பதில் சொல்ல இல்லாம வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருக்கிறாங்க, எந்த பதிலும் இல்ல.
அப்ப பிஜேந்த ஆப்ஜின்னு சொன்னது சரி, ஏன்னா பையத்து செய்யாதவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் வந்து விளங்கிடுவாங்க. அப்படி ஒண்ணு நடக்குது. அந்த பேச கேட்டவங்க சொன்னாங்க, இப்படி வரலாதனியால இந்த வீடு சுருக்கி பரத்தப்படுது. ஆனா உண்மையிலேயே நாலு வீடு, அது தெளிவா நாளையும் கேட்டவங்களுக்கு தான் வழங்க இது ஹக்கு. இப்ப அவர் கேட்ட கேள்வி என்ன, பி ஜெயின் லாப்தீன் அவர் கேட்டார், இந்த முதல்ல நாம் அந்த விவாதத்தில் பி ஜெயின் லாப்தீனும் அவரை சார்ந்தவர்களும் முஸ்லீம்கள் இல்லை என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய கருத்து. பி ஜெயின் லாப்தீனுடைய கருத்து, ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் பையத்து செய்து சேராதவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள், எனவே பி ஜெயின் லாப்தீனும் அவரை சார்ந்தவர்களும் முஸ்லீம்கள். இந்த இரண்டு பேரும் தங்களுடைய வாதத்திற்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். வேற இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்ஸான், மசாலிஹுல் முர்சலா, இஜ்திஹாத் இதெல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விவாத மேடையில் வைத்து நாங்கள் சொன்னோம், பி ஜெயின் லாப்தீனும் அவரை சார்ந்தவர்களும் முஸ்லீம்கள் இல்லை. என்ன காரணம், அவர் பையத்து செய்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேரவில்லை. இதற்கு நாங்கள் மூன்று ஆதாரங்களை முன்வைத்தோம். ஒன்று சூரத்து ஷூராவில் வருகின்ற 42வது அத்தியாயம், அதில் வரக்கூடிய 12வது வசனம். அதிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த உலகத்திற்கு வந்த முழு நபிமார்களும் கொண்டு வந்த அடிப்படை ஒன்றே ஒன்றுதான். அது என்ன, கட்டுப்பாட்டை நிலைநாட்ட வேண்டும், பிரியக்கூடாது. எப்படி இன்றைக்கு இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் 24 மணி நேரமும் ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், இப்படி கட்டுப்பாட்டை நிலைநாட்ட வேண்டும், பிரியக்கூடாது. இதுதான் நபிமார்களுடைய அடிப்படை. இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நபியே, எந்த கொள்கையின்பால் நீங்கள் மக்களை அழைக்கின்றீர்களோ இந்த கொள்கை ஷிர்க்வாதிகளுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு பாரமாக இருக்கும். 42:13 என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்தை நாங்கள் முன்வைத்து சொன்னோம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முழு மக்களையும் அழைக்கின்றது ஒரு தலைமைத்துவத்தின்கு, இப்படி பைஅத் செய்து கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும், பிரியக்கூடாது. எனவே இந்த கொள்கையிலே நீங்கள் இதுவரைக்கும் வரவில்லை, வர மறுக்கிறீர்கள், எனவே நீங்கள் ஒரு முஷ்ரி என்றும் என்பதற்கு இந்த ஆதாரத்தை முன்வைத்தோம். பிறகு இரண்டாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தோம், முஸ்லீமிலே வருகின்ற இந்த ஹதீஸ், பிரபலமான ஹதீஸ், எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவர் ஜாஹிலிய மரணத்தை தழுவார். நாங்கள் சொன்னோம், பி ஜெயலாப்தீன் அவர்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீர் மசூத் அகமது அவர்களுக்கோ அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கோ இவர் பையத்து செய்யவில்லை, எனவே நீங்கள் முஸ்லீம் இல்லை, நீங்கள் ஜாஹிலிய மரணத்தை தழுவீர்கள், எனவே நீங்கள் இப்போது பையத்து செய்யுங்கள் என்று சொன்னோம். இரண்டாவது ஆதாரம். மூன்றாவது ஆதாரத்தை கொண்டு வந்தோம், அகமதிலே வருகின்ற ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த அல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும்போது யாராவது இந்த ஜமாஅத்தில் சேராமல் வெளியில் இருந்து கொண்டு தொழுகிறார், நோம்பு பிடிக்கிறார், தன்னை முஸ்லீம் என்று நினைக்கிறார், இவர் நரகவாசி என்றார்கள். இதுல ஒரு சொல் இருக்கிறது, வஸாம அன்னஹு முஸ்லிமுன், தன்னை அவர் முஸ்லீம் என்று நினைத்தாலும் சரி என்றார்கள். இந்த சொல் தெளிவாக காட்டுகிறது, ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் சேராமல் ஒருவர் தொழுது நோன்பு பிடித்துக் கொண்டு தன்னை முஸ்லீம் என்று அவர் நினைத்தாலும் அவர் முஸ்லீம் இல்லை, நரகத்தின் உறவு கட்டை என்றார்கள். இந்த ஹதீஸை கொண்டு வந்து நாம் அவருக்கு சொன்னோம், நீங்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு வெளியில் இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் தொழுது நோன்பு கொடுத்து உங்களை முஸ்லீம் என்று நினைத்தாலும் நீங்கள் நரகம் என்ற மூன்று ஆதாரத்தை முன்வைத்தோம். முன்வைத்த உடனே அவர் ஒரு கேள்வியை கேட்டார், என்ன அவருக்கு விளங்கிவிட்டது, நாம என்ன சொல்லுகிறோமே, இதனுடைய சுருக்கம் பையத்து செய்யாதவர் காவிர்கள் என்பதை அவர் விளங்கிக் கொண்டார். உடனே அவர் கேட்டார், நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த ஹதீஸ், மண் மாத்தவரை தகைய உனக்கு நீ பையத்து என்ற ஹதீஸ் இருக்கின்றது, இந்த ஹதீஸிலே ஒருவர் வருகிறார், அவருடைய பெயர் அப்துல்லா இப்னு முத்தி, இவர் பையத்து செய்தாரா என்று ஒரு கேள்வியை கேட்டார். நாங்கள் அந்த கேள்விக்கு விடை அளிக்கவில்லை. நாங்கள் கடைசி வரைக்கும் என்ன சொன்னோம் என்றால், இது எங்களுடைய தலையங்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று. எங்களுடைய தலையங்கம் என்ன? நீங்கள் பைஅத் செய்யாதனால் நீங்கள் காஃபிர். இதற்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரத்தை காட்ட வேண்டும். நான் மூன்று ஆதாரத்தை காட்டிவிட்டேன். இப்போது நீங்கள் முஸ்லீம் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் காட்ட வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த ராவி பைஅத் செய்திருக்கிறாரா என்று கேள்வி கேட்டால், இது இந்த தலையங்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இதை வேண்டுமென்றால் இன்னொரு நாளைக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று நாங்கள் சொன்னோம். விடை அளிக்கவில்லை. இதை மக்கள் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள். பிஜே ஒரு சரியான ஒரு கேள்வியை கேட்டார், இவர்கள் பதில் அளிக்கவில்லை. ஏன் இவர்கள் பதில் அளிக்கவில்லை என்றால், இதற்கு பதில் அளித்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவர்கள் இருக்கின்ற இந்த கொள்கை பிழை என்பது தெளிவாகிவிடும். எனவேதான் இவர்கள் இதற்கு பதில் அளிக்கவில்லை என்ற ஒரு கதையை பரப்புகின்றார்கள். இது ஒரு சந்தேகம் பரவலாக மக்களுக்கு மத்தியில் அடிபடுகின்றது. எனவே அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்ப்போம். உண்மையில் அவர் இந்த கேள்வியை கேட்டது உண்மைதான். இதற்கு நாங்கள் கடைசி வரைக்கும் பதில் சொல்லவில்லை. ஏன் நாங்கள் பதில் சொல்லவில்லை? இது அதிகமானவர்களுக்கு தெரியாது. இதுவரைக்கும் சரியாக நாம் விளக்கவில்லை. எனவே இன்று பார்ப்போம். இந்த ஹதீஸில் வந்திருக்கின்ற அந்த ராவி இந்த ஹதீஸில் ஒருவர் சம்பந்தப்படுகிறார். அவருடைய பெயர் அப்துல்லாஹி இப்னு முத்தி. இவர் ஏன் இவர் பைஅத் செய்தாரா என்ற கேள்விக்கு நாம் பதிலளிக்கவில்லை. இவர் ஏன் இந்த கேள்வியை கேட்டார் என்றால், இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒன்று, நாங்கள் சொன்னோம் இது தலையங்கத்துக்கு அட்பாற்பட்டது. இரண்டாவது, நாங்கள் இந்த கேள்விக்கு விடை அளித்திருந்தார் என்ன நடக்கும்? அந்த விவாதம் அதோடு நின்றிருக்கும். விவாதம் தொடரார். ஏன், என்ன காரணம்? விவாதம் நடைபெறாது, அதோடு முடிஞ்சிடும். என்ன காரணம்? அவர் கேட்டார், இந்த அப்துல்லா இப்னு முத்தீ பைஅத் செய்தாரா இல்லையா? இதற்கு விடை ரெண்டில் ஒன்றை தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஒன்று, நாங்கள் சொல்ல வேண்டும் பைஅத் செய்திருக்கிறா, அல்லது நாங்கள் சொல்ல வேண்டும் பைஅத் செய்யவில்லை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். சரி, இவர் பைஅத் செய்திருக்கிறார் என்று விடை கொடுத்தால் உடனே அடுத்த கேள்வி கேட்பார், ஆதாரம் காட்டுங்கள். இந்த அப்துல்லா இப்னு முத்தி என்பவர் சஹாபி அல்ல. சஹாபியாக இருந்தால் தெளிவாக நாம் ஹதீஸிலே காட்டிவிடலாம். இந்த அப்துல்லா இப்னு முத்தி என்பவர் சஹாபி அல்ல, ஒரு தாபி. எனவே இவர் பைஅத் செய்திருக்கிறார் என்று நாங்கள் சொன்னால் சொல்லுவார்க்கு ஜெயினுல் ஆபிதீன் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். இதற்கு ஆதாரத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எங்களுக்கு காட்ட முடியாது. ஒரு வரலாற்றை எடுத்துதான் காட்ட வேண்டும். அப்துல்லா இப்னு முத்தி என்பவர் அவருடைய காலத்தில் இருந்த ஹலீஃபா யசீதுக்கு பைஅத் செய்திருக்கிறார் என்ற ஒரு வரலாற்றை காட்ட வேண்டும். காட்டினால் என்ன நடக்கும்? உடனே பிடிப்பார், சொல்வார், நாங்கள் தலையங்கத்தில் தலையங்க விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், எங்களுடைய கூற்றுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் காட்ட வேண்டும் என்று. ஆனால் நீங்க கொண்டு வரக்கூடியது வரலாறு, குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் காட்டும் என்று சொல்லுவார். இது சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர் பல இடங்களை விவாதம் செஞ்சு பெரிய தந்திரகாரா நமக்கு தெரியும், அப்படித்தான் வருவார் என்று கேட்டீங்கன்னா. அப்ப இப்படி போன உடனே அடுத்த சிக்கல் வர, இப்ப அந்த வரலாறை கொண்டு வந்துட்டாங்க, குர்ஆன் ஹதீஸ் காட்டு, இது குர்ஆன் ஹதீஸ்ல காட்டலான்னு குழம்பியா. சரி, அப்ப நான் உடனே மாற வேண்டி வர திரும்பி என்ன பைஅத் செய்யவில்லை என்று சொல்லணும். ஒண்ணு இப்படி பதில் கொடுக்கணும், பைஅத் செய்ய இல்லை என்று. உடனே வருவார், அப்துல்லா இப்னு முத்தி பைஅத் செய்யவில்லை, அப்படித்தானே நாங்க சொல்லுவோம், செய்ய இல்லை. உடனே சொல்லுவார், அப்ப பைஅத் செய்யாத இந்த அப்துல்லா இப்னு முத்தி காஃபிர், அப்படித்தானே? பையத்து செய்யாத காபிர், நாம சொல்லும் காபிர். உடனே சொல்வார், ஒரு காபிருடைய ஹதீஸை எப்படி எடுக்கிறீர்கள்? அடுத்தபடி காபிருடைய ஹதீஸை எப்படி எடுக்கிறீர்கள் என்று கேட்டால், அதற்கு விடை கொடுப்பதற்கு பல நூல்களை திரட்ட வேண்டி வரும். எங்க போறது? காசினியாவுக்கு போகணும், அல்லது பரராஜனிக்கு போகணும், அல்லது நவீனியாவுக்கு போகணும். பல நூல்களை எடுத்து காபிருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா, என்ன எழுதப்பட்டிருக்குன்னு காட்டணும். அங்க இன்னொரு சிக்கல் வரும். அவர் சொல்லுவாரு காதிருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு அந்த இமாம்கள் சொல்லியிருக்கின்ற விடயங்களை காட்டுங்கள் என்று கேட்கும் போது எங்களிடத்தில் அந்த நேரத்தில் நூல் இல்ல மதரசாக்கள் போய் எடுத்து காட்டணும் என்ன நடக்கும் விவாதம் முடிஞ்சிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க நம்மளோட நோக்கம் இந்த ஹக்க வழங்கப்படுத்து அப்ப விவாதம் இந்த மாதிரி வந்தால் இந்த விவாதம் நின்று போயிடும் அப்ப நம்மள காதலுங்கிற பேச்சு முடிஞ்சு போயிடும். ஏன்னா அவருக்கு பெரிய ஒரு ஒரு குழப்பம் ஒரு பெரிய ஒரு பயமா போயிட்டு அவருக்கு அதான் ஒரு ஆள் சொன்னாங்களா திருப்பி திருப்பி அவர் 70 முறை என்னமோ காபிர் என்று சொன்னாங்க அவர் ஒரு முறையா தான் முஸ்லீம் என்று சொன்னாரா. அப்ப நாம திருப்பி திருப்பி ஜமாத்துல் முஸ்லிமீனால சொன்னது சி ஜெயிலாத்தியனும் அவர்களை சார்ந்தவர்களும் பையத்தை செய்யவில்லை காபிர்கள் இதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதார். அவருக்கு இந்த பேச்சை கேட்கறதுக்கு பெரிய குழப்பம் பெரிய பயமா இருந்துச்சு வெட்க மாட்டோம் இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு அவர் போட்டது தென்னா அதனால நாம விடை அளிக்க சரி இதுல விஷயம் என்ன இதுல உண்மை என்ன நாங்க பார்க்கத்தானே வேணும். முதலாவது இந்த ஹதீஸ் நாங்க எடுப்போம் இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் கிதாபுல் இமாரா தலைமைத்துவம் என்ற அந்த தலையங்கத்துல இந்த ஹதீஸ் இதுடைய நம்பர் 1851 தேவைப்படுறவங்க இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஹதீஸ் வரக்கூடிய முறையை பாருங்க முஸ்லிம் சொல்லுகின்றார்கள் ஹத்தசனா உபைதுல்லாஹ் இப்னு மஆத் எனக்கு உபைதுல்லாஹ் இப்னு மஆத் அறிவித்தார்கள் ஹத்தசனா அபி அவருக்கு அவருடைய தந்தை அறிவித்தாராம் யாரு மஆத் ஹத்தசனா ஆசிம் அவருக்கு ஆசிம் அறிவித்தாராம் அன் ஜெயித் இப்னு முஹம்மத் முஹம்மதுடைய மகன் ஜெயிதை சொட்டும் ஜெயித் அறிவித்ததாக என்னுடைய தந்தை அப்துல்லா இப்னு உமர் அப்துல்லா இப்னு முத்தி என்பவரிடத்தில் வந்தார். இது அந்த பிஜே வேதாந்தால் இவர் பையத்தை செஞ்சிருக்கிறார் அப்துல்லா இப்னு முத்தி முத்தியுடைய மகன் அப்துல்லா இந்த அப்துல்லா இப்னு முத்தி இடத்தில் என்னுடைய தந்தை அப்துல்லா இப்னு உமர் வந்தார். இது எப்போ ஹீனகான மின் அம்ரில் ஹர்ரத்தி மாகான ஜமன யஸீத் இப்னு முஆவியா முஆவியாவுடைய மகன் யஸீதுடைய கிலாபத் இருக்கின்ற அந்த காலத்தில் மதீனாவில் இருந்தவர்களுக்கும் யஸீதுக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது ஒரு மோதல். அந்த நேரத்தில் அந்த மோதல் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த என்னுடைய தந்தை அப்துல்லா இப்னு உமர் இந்த அப்துல்லா இப்னு முத்தி இடத்தில் வந்தார். வந்ததும் ஃபகால இத்ரஹு இப்னு அப்துல் ரஹ்மான் விசாதத தி அபி அப்துல் ரஹ்மான் விசாதா அப்துல்லா இப்னு முத்தி அவர் சொன்னார் அங்கிருந்தவர்களை நோக்கி அப்துல் ரஹ்மானுடைய தந்தை அப்துல்லா இப்னு உமர் வருகிறார் அவருக்கு ஒரு தலையணை எடுத்து போடுங்கள் சாய்ந்து கொள்வதற்கு என்று ஃபகால் உடனே அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள் நான் இங்கு உட்காருவதற்கு வரவில்லை நான் ஏன் வந்திருக்கின்றேன் என்றால் அத்தைத்து காலி ஹத்தீசக ஹதீசன் சமீத்து ரசூலல்லாஹ் யகூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற என்னுடைய காதினால் கேட்ட ஒரு ஹதீஸை உனக்கு உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அது என்ன சமீத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் நபி அவர்கள் கூட நான் கேட்டேன் இந்த அப்துல்லா இப்னு உமர் சஹாபி உமர் இப்னு கத்தாபுடைய மகன் இந்த அப்துல்லா இப்னு முத்தி ஒரு தாபி இவர் ரசூலாவை சந்திக்க இல்லை எனவே அப்துல்லா இப்னு உமர் சொல்லுகின்றார்கள் எனக்கு தரவாணி தேவை இல்லை நான் உட்கார வர இல்ல நான் வந்த ஒரு முக்கியமான ஒரு விடயத்துக்கு என்ன இந்த ஹதீஸ் அறிவிக்க அது என்ன ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஹலா யதன் மின் தாஅத்தின் யார் அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து தனது கையை எடுத்துக் கொள்வாரே ஆனால் லத்தை அல்லாஹ் யௌமல் கியாமத்தி லா ஹுஜ்ஜத லஹு அவர் மறுமை நாளையிலே அல்லாஹ்வை சந்திப்பார் அவர் முஸ்லீம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் அவரிடத்தில் இருக்காது. அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஒருவர் விலகி சென்றால் தான் ஒரு முஸ்லீம் என்பதற்கு ஒரு ஆதாரம் அவரிடத்திலே மறுமையில இருக்காது. ஏன் பையத்தை இருந்தால் தானே முஸ்லீம் கருத்துல பையத்தை இல்லையே அவ ஆதாரம் இல்லை என்று சொன்னார்கள். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், வமன் மாத்த வலைசகி உனக்கு பையத்துன், எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவர் மாத்த மீத்தன் ஜாப் செஞ்சவரா இல்லையா, இவருடைய விஷயத்தை பார்க்கிறதாக இருந்தால் இந்த வரலாற்று பார்க்க வேண்டியது. இப்ப இந்த ஹதீஸை பாருங்க, ஹதீஸ்ல ரெண்டு விஷயம் தெளிவாயி, அமீருடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியில போனா முஸ்லீம் என்பதற்கு ஆதாரம் இல்லை, அடுத்து இவருடைய பலத்தில் பையத்து இல்லையோ அவர் ஜாதிய மரணத்தை தருவார். இப்போ இந்த சம்பந்தப்பட்டார் இந்த அப்துல்லா இப்னு முத்தி, இவர் பையத்து செய்தாரா இல்லையா என்பதுதான் பிஜேயுடைய கேள்வி. இதை நாங்கள் வரலாற்றில் தான் பார்க்க முடியும். வரலாற்றில் நாங்கள் பார்க்கும் போது 1479 பக்கம் இந்த முஸ்லிம் இந்த கிரந்தத்தில் ஒரு வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். அது என்ன, யசீத் இப்னு முஆவியா, முஆவியா அவருடைய மகன் யசீத், அவங்க ஒரு ஹலீஃபா, ரசூலுல்லா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஆய்வு, ரசூலா குறிப்பிட்ட ஒரு நாட்டை சொல்லிச்சுனா இந்த நாட்டை யாரு வெற்றி கொள்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று. அப்ப அந்த நாட்டை வெற்றி கொண்ட யசீத்னு அந்த வரலாறு சொல்லுது. சரிங்களா, இப்ப இந்த யசீதுடைய ஆட்சி காலத்துல இந்த அப்துல்லா இப்னு முத்தி இவருக்கு பையத்து செய்தவர் யாருக்கு, யசீது. பிறகு யசீதுல சில பிழைகள் இருக்க கண்டு பையத்தை முறிச்சுக்கிட்டார். யாரு, இந்த அப்துல்லா இப்னு முத்தி பையத்தை முறிச்சு போட்டு மதீனாவில் இருக்கிறார். இது கேள்விப்பட்டு யாருக்கு, இந்த அப்துல்லா இப்னு உமருக்கு கேள்விப்பட்டு உடனே ஓடி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, இந்த ஹதீஸ நான் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்ப இதுல என்ன வழங்குது, இப்ப நமக்கு தெளிவா வழங்குது, இந்த அப்துல்லா இப்னு முத்தி யசீதுக்கு பையத்து செய்திருந்தார். அவர்ல கண்ட சில குறைகளை பார்த்து பையத்தை முறிச்சிருக்கிறார். இப்ப அப்துல்லா இப்னு முத்தி இந்த அப்துல்லா இப்னு உமர் வந்து இவருக்கு இந்த பையத்தை பற்றி சொன்னதற்கு பிறகு எதுவுமே வரலாற்றில் இல்லை. இப்போ இதுல என்ன விளங்குது, இந்த ஹதீஸை சொன்னதற்கு பிறகு இவர் இந்த ஹதீஸை நிராகரித்து தொடர்ந்து பையத்தை முறித்துக் கொண்டிருந்தாரா என்பதை பார்க்கணும். அல்லது இந்த ஹதீஸை சொன்ன உடனே அவங்க திரும்ப போய் பையத்தை செஞ்சாங்களா, இப்படி எதுவுமே வரலாற்றில் இல்லை. கேட்டீங்களா, அப்ப இவர் முஸ்லீம் தான், இப்படி இந்த யசீதுல கண்ட ஒரு பிழையினால பையத்தை முறிஞ்சிருக்கிறார். அந்த இவங்க சொன்னதுக்கு பிறகு அவங்க போய் பையத்தை செய்திருக்கலாம், அல்லாஹ்வாலம், நமக்கு தெரியாது. ஏன், இப்படி தெளிவான ஒரு ஹதீஸ் சொன்னதுக்கு பிறகு ஒரு முஸ்லீம் சும்மா இருப்பாங்களா, அவர் தெரியாம தான் பையத்தை முறிஞ்சிப்பாங்க. ஏன்னா ஒரு முஸ்லீம்ல திடீர்னு சிறுக்கு புகழ் வரலாம். பாருங்க, மூசா நபியோட கவுன், மூசா நபி வந்ததுக்கு பிறகு இந்த சத்தியத்தை வழங்கி ஏற்றுக்கொண்டவங்க, ஆனா 40 நாள் அல்லாஹு தாலா அழைச்சி அவங்கள இந்த வகையை எடுக்க போயிட்டு இங்க வந்து பார்த்தா கண்டுகூட்டி வணங்குறாங்க. அந்த சிறுக்குவாரிகள் வந்து சொன்னாங்க, நீங்க இப்படி செய்வீங்களே அப்படின்னு எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி கடல்ல எறிஞ்சாங்க, தௌபா செஞ்சாங்க, சரி முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்ப ஒரு முஸ்லீம்ல சில குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு சிறுக்கு ஏற்பட முடியும். முஸ்லீம்ல திடீரென்று ஒரு சிறுக்கு குறுக்கிடலாம், ஆனா அவங்க உடனே தௌபா செஞ்சு மீண்டு கொள்வாங்க. மூசா நபியுடைய கவும் இப்படி கண்டுகூட்டிய வணங்கி சிறுக்க வச்சாங்க. மூசா நபி வந்து சொன்ன உடனே தௌபா செஞ்சிட்டாங்க. இதேபோல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் ஒரு முறை சொன்னாங்க, யார சொல்லுதா அந்த மரத்தை எங்களுக்கு ஆக்கிட்டான், அந்த வாழை பறக்கத்துக்கு கொழுவி எடுக்கிறதுக்கு அப்படி, அது ஜாஹிரிய பழக்கம். அப்ப ரசூல்லா சொன்னாங்க, நீங்க மூசா நபியில பாவம் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப இதெல்லாம் பிழையான நம்பிக்கை சிறுக்கு. உடனே ரசூல்லா சொன்ன உடனே அவங்க மீண்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிழை ஏற்பட முடியுமா, முடியாதா, ஆனா முடியும். இந்த அடிப்படையில இவர் இந்த அப்துல்லா இப்னு முத்தி என்பவர் ஒரு விளக்கம் இல்லாம எதீது பிழை செய்தார், என்று அவர் பையத்தை முறிச்சிருப்பார். இந்த அப்துல்லா இப்னு முத்தையிக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு அமீர்ல நீங்கள் தெளிவான ஒரு குஃபரை காணும் வரைக்கும் வெளியேறக்கூடாது. தெளிவான ஒரு குஃபரை கண்டால் வெளியேறணும் என்ற இந்த ஹதீஸ் அவருக்கு தெரியாம இருந்தது. இப்போ இந்த அப்துல்லா இப்னு உமர் போய் இந்த ஹதீஸை தெளிவாக சொன்னதற்கு பிறகு இந்த அப்துல்லா இப்னு முத்தி இதை மறுத்து தொடர்ந்து இப்படி இருந்தாரா என்பதை அவர் தான் காட்டுவாங்க. சரிங்களா? அடுத்தது இப்படி அவர் பையத்து செய்யாம தொடர்ந்து இருந்திருந்தால் என்ன நடக்கும்? யசீத் அவர் கொல்லப்படுகிறார். இப்படி ஒரு வரலாற்று அவருக்கு அவரு காட்டட்டும். காட்டி அவரு காட்டினா என்ன நடக்கும்? அப்ப காசிருந்து வரும். சரி, அப்ப இந்த அடிப்படையில் நாம நல்லெண்ணம் வச்சு இந்த அப்துல்லா இப்னு முத்திய ஒரு முஸ்லீம் இருந்திருக்கார். அவர் தெளிவான குஃபர்ல இருந்தாருங்கிறதுக்கு அவங்க தான் ஆதாரம் காட்டும். சரி, அடுத்த வழிக்கு வருவோம். அவர் முஸ்லீம் இல்ல, தெளிவா ஆதாரம் காட்டப்பட்டு போய் ஏன்னா இவர் பையத்து கடைசி வரைக்கும் செய்ய இல்ல, யசீதால கொல்லப்பட்டிருக்கிறார் என்று வந்தால் அப்துல்லா இப்னு முத்தி யாரு? காஃபிர். அதுல சந்தேகம் இல்ல. இப்ப அடுத்த கேள்வி அவருக்கு, அப்ப காஃபிருடைய ஹதீஸை நீங்க எப்படி எடுக்கிறீங்க? காஃபிருடைய ஹதீஸ் எடுக்கலாமா எடுக்க கூடாதா என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே முத்தி பையத்து செய்தவரா செய்ய இல்லையாண்டி வந்த கேள்வியை கேட்டதுல என்ன பிரயோஜனம்? அவர் பையத்து செய்திருக்கிறார் சொன்னா முஸ்லீம் பிரச்சனை முடிஞ்சது. சரி, பையத்து செய்ய இல்லைன்னு சொன்னா காவிரிடைய ஆவியத்தை எப்படி எடுக்கிறீங்க கேட்டு எங்களை மதக்கத்திற்கு அவர் வந்ததே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவரே எழுதிக்க காவிரிடைய ஆவியத்தை எடுக்கலாம். அப்ப இந்த கேள்வியில என்ன பிரயோஜனம் விளங்குதா? உங்களுக்கு கேள்வி விளங்குதா? என்ன பிரயோஜனம்? அப்துல்லா இப்னு முத்தி பையத்து செய்திருக்கிறா என்று நிரூபிச்சா பிரச்சனை முடிஞ்சாலும் பிஜே காங்கிரஸ் ஆயிடுவார். ஏன் பையத்து செஞ்சிக்காம? சரி, அப்துல்லா இப்னு முத்தி பையத்து செய்யவில்லை என்று வந்தால் எப்படி ஹதீஸ் எடுக்கிறீங்க என்று கேட்கத்தான் அவர் இந்த கேள்வியை போட்டது. ஏன் எடுக்கல காங்கிரடைய ஹதீஸ? அப்ப நாம இந்த இவங்களுடைய எண்ணத்தை காட்டணும். அதுக்கு திரும்ப ஏத்தாலைக்கு வரணும். நமக்கு தெரியும் அப்படி கேட்பாருன்னு நாம இதை கொண்டு போவோம் இல்ல குத்தலத்துக்கு. அந்த நேரத்தில் இருந்ததா இல்லையா அதுவும் தெரியாது. இப்போ என்ன நடக்கும்? விவாதம் நின்று போயிடும். இப்ப பாருங்க, பி ஜெயலலாத்தின் இந்த பத்திரிகையில காதல்களுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்தை கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது இந்த ஜன்னத்தில் இது 12 டிசம்பர் 1994 முதலாவது இவர் சொல்றார், காதல்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல இருக்கு. முதலாவது கதிரியாக்கள். ஒரு காலத்தில் கதிரியாக்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். கதிரியாக்கள் என்றால் யார்? அவரே எழுதுகிறார், கலா கதிரு இல்லை என்று நிராகரிப்பவர்கள். ஒரு கூட்டம் ஒரு காலத்தில் இருந்து கலா கதிர் ஒண்ணு இல்லை, மனிதன் நினைச்சுதான் நடக்கிறது, இப்படி ஒண்ணு இல்லை என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு கதிரியாக்கள் என்று பெயர். இப்ப சிந்திச்சு பாருங்க, கலா கதிரை நிராகரிக்கிறவன் காதிரா இல்லையா? ஈமான்ல ஒரு பகுதி ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஈமான்ல ஒரு பகுதி நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வினால் எழுதப்பட்டு விட்டது என்று நம்பன். இதை நிராகரிக்கிறவன் காஃபிர். எனவே பி ஜெயலலாத்தின் சொல்றார், கதிரியாக்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள், இவர்களுடைய ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிமில் வந்திருக்கின்றன. இதுல 29 பேர்களை காட்டுறார். 29 பேர். அதுல உதாரணமாக ஹத்தான் என்று ஒருவர், சாலிஹி பின் சைப் என்று ஒருவர், ஜக்கரியா என்று ஒருவர், இப்படி 29 பேர் எழுதியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் கதிரியாக்கள். இந்த கதிரியாக்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இருக்கு. அப்ப அப்துல்லா இப்னு முத்தி காட்டுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையே? அடுத்து அவர் ராவியும் இல்ல, அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பட்டியலில் உள்ள ஒரு ஆளும் இல்ல அந்த அப்துல்லா இப்னு மூத்தி.
இது சும்மா நம்மள மடத்துறதுக்கு போட்ட ஒரு போடு.
வெளிப்படைய எல்லாரும் நினைச்சா அருமையான கேள்வி பதில் கொடுக்க மாட்டேன், நாங்க ஏன் பதில் கொடுக்க, பதில் கொடுத்தா மாட்டிக்கொள்வோம். ஏன் அந்த சிக்கல் வரும், என்ன நடக்கும், விவாதம் முடியும் போகணும், மதிச்சாளர்களுக்கு தாபோடு பெறட்டோன்னு நடக்கிற வேலையா? அதுக்குதான் நாங்க சொன்னோம் இன்னொரு நாளைக்கு வந்த விஷயத்தை நீங்க தலையும் கத்துக்குவாங்க. நீங்க முஸ்லீம்ங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க, முடிஞ்சு போச்சு. கடைசிக்கு அவர் காட்டையெல்லாம் போச்சு. ஒண்ணு இரண்டாவது பாருங்க, சொல்றாரு புகாரி முஸ்லீமில ஜஹ்மியாக்களுடைய ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டு. ஜஹ்மியாக்கள் சொன்னா யாரு, அந்த காலத்துல வாழ்ந்த முழு பேர் அவர்களே காதல் வந்து பத்துவா குடுத்திக்காங்க. இந்த பி ஜெயலாப்தீன் யார கடவுள் மாதிரி நினைச்சிருக்கிறார், இபுனு தைமியா, இபுனு தைமியானா பிஜேக்கு அல்லாஹ் மாதிரி அவங்க சொன்னா சொன்னதுதான். என்ன எழுதி வச்சுக்காங்க இபுனு தைமியாவை பத்தி, தௌஹீத்வாதிகளும் வந்துட்டு மதுஹபை பின்பற்றேன் என்று சொன்னதுக்குன்னா உண்மையிலே அவங்க மதுஹபை தான் பின்பற்றுறான். யாரு, இபுனு தைமியா. இபுனு தைமியா சொன்னா சொன்னதுதான், ஒரு விட்டு கட்டி வச்சிருக்கிறான் மதுஹபுகள் விட்டு கட்டின மாதிரி. எப்படி குல்லு ஹதீஸின் தெரியாத ஒரு ஹதீஸ் இருக்குமே, ஆனால் ஹதீஸ் அல்ல. பாருங்க எப்படி ரசூலாவோட அந்தஸ்து கொண்டு வச்சாச்சு. அப்போ அந்த இபுனு தைமியாவை சொல்றாரு இந்த ஜஹ்மியாக்கள் காஃபிர்கள். ஜஹ்மியாக்கள் என்றால் என்ன, என்ன கருத்து, இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய முழு சிவத்துகளையும் நிராகரிக்கிறவங்க. அல்லாஹ் ரஹ்மான் இல்ல, அல்லாஹ் ரஹீம் இல்ல, அல்லாஹ் சமீ இல்ல, அல்லாஹ் பசீர் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவன் பார்க்க மாட்டான், கேட்க மாட்டான், ரஹமத்து செய்ய மாட்டான், உறங்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான் அல்லாஹ். அப்ப என்ன, சும்மா ஒரு முண்ட மாதிரி அல்லாஹ் ஒரு ஜாலியா காட்டுற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காதல் என்று சொல்லப்படுது. இப்ப கீதே சொல்றாரு இந்த ஜஹ்மியாக்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கு, காதல்களுடைய ஹதீஸ். உதாரணமாக ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல இருக்கிறதுன்னு பிஜே சொல்றார். அதுல உதாரணமாக வந்துட்டு வலீது பின் கஹீர் இப்படி இன்னும் சில பேர்களை போட்டு சொல்றாரு. இவர்கள் எல்லாம் ஹவாரிஜிகள், இவர்களுடைய ஹதீஸ்கள் இதுல இருக்கிறது. அப்ப இந்த முழு பேரும் கொள்கையில வித்தியாசம், தெளிவான குஃபர். ஜஹ்மியாக்கள், இந்த ஹரூரியாக்கள், அடுத்தது இவர்களுடைய ஹதீஸ்களை புகாரி முஸ்லிம் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன விளங்குது என்றால் ஒரு ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி முஸ்லீமாக இருக்கிற நிபந்தனை கிடையாது. இவர் சொன்னது உண்மைதான், பொய் என்று சொல்ல இல்லை. ஏன், ஒரு காசிர் பொய் முழு காசிர்களும் பொய் சொல்லுவார்கள் என்று ஒண்ணு கிடையாது. சரிங்களா, எவ்வளவு காசிர்கள் இருக்கிறாங்க உண்மையை சொல்லக்கூடியவங்க. இன்றைக்கு நான் பாக்குறேன் எவ்வளவு விஷயங்கள் காவிரியுடைய பேச்சை நாங்க நம்பி நடக்கத்தான் செய்யறோம். இந்த பாருங்க, ஒரு பஸ் புறப்பட்டு போகுதுங்க இருந்து கொழும்பு, கொழும்பு போடு போட்டி பார்த்தா ஒரு டிரைவர் காவிரி, நாம நம்ப தான் செய்யறோம். இவன் கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி விட்டுருவான்னு நாம சந்தேகப்படுறோமா? இல்ல. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அந்நிய மாற்றவர்கள நாம நினைக்கிறோமா நாம முஸ்லீம், நம்மளை அழைக்கிறதுக்கு லஞ்ச போட்டுவா சாப்பாட்டுல இருந்து? இல்ல, பரிபூர்ணமா நம்ம நம்புறோம். ஒரு டாக்டர்கிட்ட போறோம், முஸ்லீம் இல்ல, நாம என்ன நினைக்கிறோம், இவன் காது நம்மள என்ன செஞ்சு விட்டுருவான், ஊச்சி அடிச்சு விட்டுருவான், இது பண்றோமா? இல்ல, பரிபூர்ணமா நம்புறோம். அப்ப காதிர்கள் எல்லாம் பொய் சொல்லுவார்கள் என்று ஒன்று இல்ல. அதனால காதிர்களுடைய ஹதீஸை நம்பலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மதீனாவுக்கு போனாங்க. போகும்போது யஹூதிகள் நோன்பு பிடிக்கிறாங்க. என்னத்துக்கு நோன்பு பிடிக்கணும் சொல்லிட்டவர்கள் சொன்னாங்க, இது மூசா நபி அல்லாஹு தஆலா ஃபிரௌன்ல இருந்து காப்பாற்றிய நாள் அப்படின்னு. அப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்களும் பிடிங்க, இவங்களை விட நாங்க மேல், நாங்க பிடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா இந்த யகூதிகளுக்கு மாறு செய்யறதுக்காக வேண்டி ஒன்பதுலயும் குடிப்பேன்னு சொன்னாங்க. இந்த காதலில் பேச்சு நம்பினாங்க. இதே போல பாருங்க, ஆயத்தில் குறிச்சியை படிச்சு கொடுத்தது சைத்தான் அபூ ஹுரைராவு. ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லையுமே சைத்தான் போய் சொன்னா அப்படின்னு. அப்ப இதுல வளர்ந்தது காதலில் உண்மையை சொல்லுவார்கள். அதனால ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆவி முஸ்லீமாகத்தான் இருக்கணுங்கிற நிபந்தனை யாருலயுமே கிடையாது. அதிகமானவங்க சொல்றாங்க சரி காதலில் நம்பலாம் அப்படின்னு. அப்ப இதுதான் ஒரு உண்மை. இந்த உண்மையை சீஜேநாத்தின் ஏற்றிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இதே நாங்களும் உண்மை சரின்றான் சொல்றோம், பிள்ளை சொல்ல இல்லை. அப்ப ஏன் இந்த கேள்வியை கேட்டார்? அப்துல்லா இப்னு முத்தியை பயத்து செய்தாரா இல்லையா என்ற கேள்வியை கேட்க வேண்டிய தேவை என்ன? இதான் அடிப்படை. அவரை காபிர் நாம திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை நெப்பாட்டி இந்த தலையங்கத்திலிருந்து இவங்களை மறுபக்கம் திருப்பி இதுல கொண்டு மாட்டி விட்டா கிதாபுகளை எடுக்கிறதுக்கு பெறத்துறதுக்கு அதுல பல சண்டை செஞ்சிடும். ஒரு ஆள்கிட்ட முஸ்லீம் ஆயிருக்கணும், ஒரு ஆள்கிட்ட முஸ்லீம் ஆயிருக்க தேவையில்லை, அப்படி இப்படின்னு பல கருத்து முறைகள் இருக்குது. அதுல கொண்டு மாட்டி விட்டா விவாதம் நின்று போயிடும். இதுக்குதான் இவரு சூழ்ச்சி செஞ்சது. அது அல்லாஹ்வுத்தாலா வந்துட்டேனா இப்படி இவருடைய சூழ்ச்சியில இருந்து நம்மள காப்பாரு. அதனால அந்த விவாதத்தை கடைவான கடைசி வரைக்கும் நடைபெற்றது. இல்லாம தெளிவான ஆதாரங்களை கொண்டு நிரூபித்தேன். அதனால ஜனங்களுக்கு மத்தியில் அடிபடக்கூடிய இந்த இது வந்துட்டு பிழையான ஒண்ணு. அதற்கு பதில் இல்லாம நாம அந்த இடத்துல இது பண்ண இல்லை. இந்த அடிப்படை காரணங்களை வச்சுதான் நாம அந்த இடத்துல விடையளிக்க இல்லை. அடுத்து அவங்க ஹக்குல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அந்த விவாதம் நடந்த பீஸ் அப்படியே பரத்திருக்கணும் எல்லா இடத்துக்கும். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் பாருங்க. இதை கொண்டு போய் அவங்க எல்லாத்தையும் அகத்தி அந்த டீச்சர் கேட்ட கேள்விகள் அவரு பேசி அந்த இதுகளை மட்டும் டேப் பண்ணி ரெண்டு பீஸ் வெளியிட்டிருக்காங்க. பல இடங்களுக்கு இந்த பீஸ் போயிருக்கு. இதை கேட்டு ஜனங்கள் நம்பி இருக்கிறாங்க. பெருவாதி பேர் அல்லாஹ் தாலா யாருக்கு ஹிதாயத்தை நாடுறானோ அவங்களுக்கு நிச்சயமாக ஹிதாயத்து கிடைக்கும். இதை வச்சு அவங்க நம்பி வழிகாட்டில இருக்க மாட்டாங்க. இது ஒரு கேள்வி. இதுக்குரிய விடை சுருக்கம் இதுதான். அடுத்தது இன்னொரு கேள்வியை கொண்டு வர, அது என்ன? இப்போ இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் ஹக்கு, இதுதான் சொர்க்கம் போகும், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஜமாஅத். அதனால நீங்க எல்லா பிரிவுகள்ல இருந்து ஒதுங்கி இந்த ஜமாஅத்துல நீங்க சேருங்க நாம சொல்றோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அது என்ன கேள்வி? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்படி ஒரு ஹக்குல இருக்குது என்று நீங்க சொல்வதாக இருந்தால், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றி சுமார் 20-25 வருடம், இதை நீங்களும் ஏற்றுக்கொள்றீங்க. இது ஆரம்பிக்கப்பட்டது பாகிஸ்தான் மசூத் அகமது அவர்களால். அப்ப இந்த மசூத் அகமது அவர்களுக்கு முன்னால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எங்கே? ஆனா எந்த ஒரு வரலாற்றிலும் இப்படி ஒரு ஜமாஅத் இருந்ததாக இல்லை. அதனால நீங்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிழையிலே. ஆனா ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் மொழிபெயர்த்து இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இது முஸ்லிமில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்ற இந்த ஹதீஸை கொண்டு வந்து சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது என்றால், முஸ்லீம்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் முஸ்லீம்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, மசூத் அகமது அவர்கள் ஆரம்பிக்கும் போது முஸ்லீம்களே கிடையாது என்று சொல்லுகிறீர்கள். எனவே இந்த ஹதீஸுக்கு உங்களுடைய இந்த கருத்து பிழையாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்ல, நாங்கள் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இந்த பிரிவுகள் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இதுதான் தொடர்ந்து இருந்து வருகிற இந்த ஹதீஸின்படி, லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் தான் அந்த கூட்டம் என்று சொல்லுகிறார்கள். எனவே இது எப்படி சரியா, இதற்கு என்ன விடை இதை நாங்க தெளிவாக முதல்ல பார்க்கணும். இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை முதல்ல பார்ப்போம்.
அதாவது முதலாவது ஒரு விஷயம் என்ன, இந்த இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று ஹதீஸ் காட்டுது. அதனால நீங்கள் இடையில வந்து முஸ்லீம்கள் முன்பு இருக்கீர்கள் என்று சொல்றது போல, அதனால நீங்கள் தான் பிள்ளையா இடையில தோன்றியவர்கள், நீங்கள் தான் பிள்ளையில இருக்கிறீங்க, நாங்கள் தான் ஹக்கில் இருக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்க முதல்ல பார்ப்போம். முதலாவது ஒரு ஹதீஸ் எழுந்த ஹத்தசனா சயீத் பின் மன்சூர், இது முஸ்லிம்ல வருது. ஹத்தசனா ஹம்மாத் அன் அய்யூப் அன் அபி திலாபா அன் அபி அஸ்மா அன் சௌபான். இப்படி வந்து சௌபான் என்ற சஹாபி கூறுகிறார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸாலு தாயிபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் லாஹிரீன அலல் ஹக் இப்படி இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் கதலஹும், அவர்களை இழிவுபடுத்துவதற்கு யார் நாடுகின்றார்களோ அவர்களால் அவர்களை அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அத்தா யாத்தி அம்ருல்லாஹ், கட்டளை வருவரைக்கும் ஒகும் கதாலி, அவர்கள் அப்படி இருந்து கொண்டே இருப்பார்கள். லாஹிரீன் அலல் ஹக் என்றால் என்ன, அது விளக்கத்தை பார்ப்போம். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் சொல்லி பாருங்க, அனில் முகைரா லன் யஸால கவுமுன் மின் மூணாவது ஜாகிர் அறிவிக்கின்றார்கள், லா தஸாலு தாயிபத்தன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தம் இருப்பார்கள், யுகாத்திலுன அலல் ஹக், சத்தியத்திற்காக அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள், லாஹிரீன் லாஹிரீன்களாக இருப்பார்கள், இலா யௌமில் கியாமா மறுமையினால் அழைக்கும். இப்படி மூணு ஹதீஸ் சொல்லி இதுல பாருங்க, முதலாவது இவங்க சொல்றாங்க சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று ஒரு ஹதீஸ் வந்தது. அதனால நாங்கள் தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறோம், நீங்க இடையில வந்தவங்க சொல்றாங்க. இதுக்கு முதலாவது விடை, இவங்க இந்த ஹதீஸை மொழிபெயர்த்திருக்கின்றார்களே, இந்த மொழிபெயர்ப்பு பிழை, மொழிபெயர்ப்பு பிழை. எப்படி லா தஸாலு தாயிபத்துன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், லாஹிரீன அலல் ஹக்னா சத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கும் என்று மொழிபெயர்க்கின்றார்கள். ஆனா அரபுல இப்படி ஒண்ணு இல்ல, லாஹிரீன அலல் ஹக்னா சத்தியத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல சொல்வதில்லை, இது மொழிபெயர்ப்பு தவறு. அப்ப இது சரியான மொழிபெயர்ப்பு என்ன, இப்ப பாருங்க இதுல இந்த லாஹிரீன் என்று ஒரு சொல் வந்திருக்கு, இது லஹர என்ற சொல்லிலிருந்து வந்தது, லஹர என்ற சொல்லிலிருந்து பிறந்ததுதான் லாஹிரி. அப்போ இந்த லஹர என்ற சொல்லுக்கு என்ன கருத்து என்பதை நாம முன்னே பார்க்கணும். இந்த லஹரைக்கு மூணு கருத்து அரபு பாஷையில இருக்கு, அது வரக்கூடிய அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கருத்து வரும். அது முதலாவது லஹர என்று சொன்னால் வெளியாகினா என்பது கருத்து, வெளியாகினார் எப்ப, மறைந்து இருந்தவருக்கு பிறகு வெளியாகினார் என்று இப்படி இந்த அகராதியில் எழுதியிருக்கின்றார்கள். மறைந்து இருந்தவருக்கு பின்னால் தோன்றினார் என்பது கருத்து, இப்படி ஒரு கருத்து இருக்குது. இரண்டாவது கருத்து இருக்குது, இதுக்கு ஒரு ஆதாரம் பாருங்க குர்ஆன்ல, நம்ம ஒரு ஆதாரம் எடுக்கலாம். எப்படி மறைந்தவருக்கு பிறகு வெளியாகுது,
குர்ஆன் நீங்க பாருங்க 24:31 அல்லாஹ் தஆலா பெண்களை பார்த்து கூறுகின்றான், பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம், இல்லாமா வஹர மின்ஹா, அந்த அழகுகள் மறைந்திருக்கக்கூடிய அந்த அழகுகள் திடீரென்று அவர்கள் அறியாமல் வெளிப்பட்டு விட்டாலே தவிர அதை அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப பெண்களுடைய அழகு மூடியிருக்கு, மூடப்பட்டு மறைஞ்சிருக்கு, திடீர்னு ஒரு காற்று அடிச்சு ஒரு துணி அகற்றி ஒரு இடம் தெரியப்பட்டு வெளியாகி இது அல்லாஹ் குற்றம் முடிக்கிறது. அப்ப இந்த இடத்துல இல்லாமா லஹர என்று சொல் வந்திருக்கு, லஹர. அப்ப லஹர என்றால் என்ன கருத்து? வெளியாகியது, மறைந்ததற்கு பிறகு வெளியாகுதல், இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. இரண்டாவது கருத்து இருக்கிறது, லஹர பிறகு அலா என்ற விளைச்சல் வந்தால் அதனுடைய கருத்து மறைந்திருந்ததை கண்டுபிடித்தான் என்று ஒரு கருத்து இருக்கு. எப்படி லஹர அலசில், ரகசியத்தை கண்டுபிடித்தான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது லஹர. இப்படி குர்ஆன், இதுக்கு ஆதாரம் குர்ஆனில் இருக்கிறது. எப்படி சூரத்தில் கஹஃப்ல எடுத்து பாருங்க, அந்த முஸ்லீம்களா இருந்த ஒரு குழு வாழ முடியாத நிலை ஏற்பட்ட உடனே அவங்க மலைக்குள்ள ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிய பிறகு அவங்க சில வருடங்கள் அல்லாஹ் அவங்கள தூங்க வச்சான். பிறகு எழும்பின உடனே பசி வந்துட்டு சாப்பாடு தேடி கடைக்கு போறாங்க. போகும்போது சொல்லி விடுறாங்க, கவனமா போயிட்டு வாங்க, நீங்க அமுத்திய குடிச்சு கொண்டு விடுவாங்க என்று அந்த வாசகம் அரபுல வருது. நீங்கள் இன்னமும் நீங்க எதுவாரோ அழைக்கும், அவர்கள் உங்களை கண்டுபிடிப்பார்களே. ஆனால் இங்க பாருங்க, எவ்வாரோ லஹரிலிருந்து வந்த சொல் அழைக்கும், அலா வந்து. அப்ப லஹரைக்கு பிறகு அலா வந்தால் கண்டுபிடித்தான் என்பது கருத்து. மறைந்திருந்த ஒன்றை கண்டுபிடித்தான். அப்ப அவர்கள் கூறுகின்றார்கள், என் எவ்வாறு அழைக்கும், உங்களை அவர்கள் கண்டுபிடிப்பார்களே ஆனால் எழுச்சி மூக்கும், உங்களை கல்லறிந்து கொண்டு விடுவார்கள். அவ்வளவுக்கும் தீமில்லத்தையும், அல்லது உங்களை அவருடைய மார்க்கத்துக்கு எடுத்து விடுவார்கள், கவனமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினார்கள். இது 11:20. அப்ப மகர வழியாகியது என்ற கருத்து ஒண்ணு. இரண்டாவது, மகரைக்கு பிறகு அலா வந்தால் மறைந்திருந்த ஒன்றை கண்டுபிடித்தல் என்பது கருத்து. அடுத்தது மூன்றாவது, இந்த லஹரைக்கு பிறகு அலா வந்தால் வெற்றி கொண்டால் என்ற கருத்து இருக்கு. லஹரைக்கு பிறகு அலா வந்தால் வெற்றி கொண்டான் என்ற கருத்து இருக்கிறது. லஹர அலா அதுவிகி, அவனுடைய விரோதியின் மீது இவன் வெற்றி கொண்டான் என்று கருத்து அரபில் இருக்கிறது. இதுக்கு குர்ஆனில் ஒரு ஆதாரம் இருக்கு பாருங்க. ஈசா நபி அவர்கள் ஒருமுறை கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லா, எனக்கு யார் உதவி செய்வது? காவிரிகளா என்ன கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க, எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று கேட்டார்கள். பாடல் ஹவாரியூன் நகனு அன்சாருல்லா. அப்போது ஹவாரியுங்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு கூட்டத்தார்கள் ஈசா நபியை விசுவாசம் கொண்டார்கள். ஒரு கூட்டம் நிராகரித்து விட்டார்கள். ஈசாவை விசுவாசம் கொண்டார்களோ அவர்களை அவர்கள் அந்த விசுவாசம் கொண்டவர்கள் காவிர்கள் மீது வெற்றி கொண்டார்கள். குர்ஆன் அவங்க பாருங்க, அலா அதுவிஹிம் ஃபஅஸ்பஹு ஸாஹிரீன், இந்த லஹரைக்கு பிறகு அலா அது பகைவனை வெற்றி கொண்டான். இப்ப வாங்க, இப்ப மூணு கருத்து வந்து, ஒன்று மறைந்ததற்கு பிறகு வெளியானது வெளியானது, இரண்டாவது மறைந்திருக்கின்ற ஒன்றை கண்டுபிடித்த, மூன்றாவது பகைவன் மீது வெற்றி கொள்ள. இந்த மூணு கருத்து தான் தெளிவா இருக்கிறது. இதுல அவங்க மொழிபெயர்க்கிறாங்க எப்படி, லா தசாலு தாயிபத்தின் மின் உம்மதி லாஹிரீன அலல் ஹக், சத்தியத்தில் இருந்து கொண்டு இருப்பாங்க என்று மொழிபெயர்க்கிறாங்க. இந்த மொழிபெயர்ப்பு பிழை, மொழிபெயர்ப்பு சரியில்லை. இது சரிந்து அவங்க நிரூபிக்கட்டும் பார்ப்போம், அவங்களால நிரூபிக்க ஏறா. இந்த மொழிபெயர்ப்பு பிழை, நாங்கள் சொன்ன இந்த குர்ஆனை ஆதாரத்தை குர்ஆன் வசனங்களை வச்சு நாங்க பார்த்த மூணு கருத்து, இந்த கருத்து தான் சரி. இந்த அடிப்படையில் ஹதீஸ் வந்து பாருங்க, முதலாவது ஹதீஸ் எடுத்து பாருங்க, என்னுடைய உம்மத்தை ஒரு கூட்டம் அலல் ஹக் என்ன கருத்து, சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள், சத்தியத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் என்ற கருத்து இல்ல, லாஹிரீன அலல் ஹக் சத்தியத்தை இவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள், லா யதுர்ருஹும் மன் ஃபலலஹும் இவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ அவர்களால் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, ஹத்தா யாத்தி அம்ருல்லாஹ் மறுமையினால் வருவரை அல்லாஹ்வுடைய கட்டளை வருவரைக்கும். இந்த ஹதீஸ் எழுதுங்கள், இந்த ஹதீஸின் படிக்கு சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் என்ற இந்த ஹதீஸ் எதை காட்டுது, இந்த ஜமாஅத்து தொடர்ந்து இருக்கும் என்பதை காட்டுதா, இடையில வரும் இல்லாம போய் வரும் என்பதை காட்டுதா, இல்லாம போய் வரும் என்பதைத்தான் இது காட்டுது. இந்த அப்படி தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி எடுத்தா இவங்களுக்கு பொருந்தமா அந்த ஹதீஸ், இவங்க சொல்றாங்க அந்த காலத்திலிருந்து சத்தியத்தில் இருக்கிறேன் சொல்றாங்க, இவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க, இந்த பிரிவினைவாதிகள் சத்தியத்தை கண்டுபிடிக்கலையே, 1415 வருஷமா நாங்க முஸ்லீம்களா இருக்கிறேன் சொல்லி வராங்க பரம்பரையா, அப்ப கண்டுபிடித்தாங்க என்று இவங்களுக்கு வர ரசூலாவுக்கு தான் வர கண்டுபிடித்தார்கள் என்று இவங்களுக்கு இல்ல. நமக்கு சரி, இந்த மசூத் அகமதுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தது, மறைஞ்சி இருந்த இஸ்லாத்தை திடீரென்று கண்டுபிடித்தார்கள், அவர் இல்லாம இருந்தத கண்டுபிடிச்சு, இவங்களுக்கு எப்படி இந்த ஹதீஸ் பொருந்தன்னு கேட்கிறேன், நல்லா சிந்திச்சு பாருங்க, நீ இவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க ஹக்க, அந்த காலத்திலிருந்து பிடித்தானே இருந்துட்டு வராங்க, புரிஞ்சா உடனே கண்டுபிடிக்க, ஆனா ஒரு வேலை செஞ்சாங்க, இன்னும் இருந்ததுனா இல்லாமலாக்கி, இருந்ததுனா இல்லாமலாக்கி, எங்க நின்று கொண்டு செருப்பு போடக்கூடாது, எங்க இருந்துச்சு ஒழிச்சு கட்டியாச்சு, இல்ல முடி பழுத்தா மருது வாண்டி ஒழிச்சு கட்டியாச்சு, கை மடிச்சு தொடக்கூடாது ஒழிச்சு கட்டி, யாருக்கும் தெரியாது சொன்னா முடிகிறாங்க, தொண்டை வாட்டிக்கிட்டு தொடக்கூடாது சுபகான, யாரு சொன்னது இவ்வளவு காலம் இருந்தவங்களாம் வழிகாடான்னு கேக்குறாங்க, எங்க இதெல்லாம் போச்சு, அது மட்டுமா அடிமைத்துவத்தை ஒழிச்சு கட்டி இல்ல, அடிமண்டா யாருக்கும் தெரியாது, மதரசாக்கள் ஓதும் போது அந்த பாடம் வந்த உடனே சிரிப்பு உற்சாகமாக பெரிய என்னமோ செஞ்சிட்டாங்களாம், இல்லாமல் அடிமத்த பாடத்தை விடுங்க, இதுல கருத்தை இஸ்லாத்தை அடிக்க போட்டாங்க, இஸ்லாம் இந்த அடிமைத்துவம் விரிக்கும் கடிகண்டிக்க தந்தையில விரிக்கப்படும் அடிமைகள், அப்படி இதுல கருத்து என்ன, இருந்தத்தை நான் ஒழிச்சு கட்டினாங்களே தவிர இவங்க என்னத்தையும் கண்டுபிடிச்சதாக இல்ல. அப்ப இந்த ஹதீஸ் எப்படி உங்களுக்கு பொருந்தும், இவங்க பிழையாரியா மொழிபெயர்த்திக்கா, ஏன் மொழிபெயர்த்தான், உண்மையிலேயே நாங்களும் ஜாகிலியத்தில் இருக்கும் போது தௌஹீத்தில் இருக்கும் போது இப்படித்தான் மொழிபெயர்த்து எங்களுக்கு தெரியாது, ஏன்னா தப்பு அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு போனதுதான் கேட்டீங்கன்னா, அதனால நாங்களும் அப்படி மொழிபெயர்த்தோம், சத்தியத்தில் ஒரு கூட்டம் விருந்து கொண்டே இருக்கும் தௌஹீத்தை தான் சொன்னது, சொன்ன நேரத்தில் மத்தவ யாராவது எழுந்து அப்ப நாங்களாம் அசத்தியம் நரகமாண்டு கேட்க இல்லை, ஒருத்தர் கேட்டு இருந்தா அந்த நேரத்தில் ஜமாத்து முஸ்லீம் தோண்டி இருக்கும் கேட்டீங்கன்னா, ஒத்தரும் கேட்கணும் அவங்களும் சும்மா தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு போனதுதான், 72 நரகம் ஒன்னு தொடக்கம் தௌஹீத் நாங்க தான் இருந்தோம், யாராவது இருந்து அப்ப ஜமாஅத்துக்கெல்லாம் தப்பிக்கலாம் நரகம் ஆண்டு கேட்டிருந்தா நாங்க சிந்திச்சிருப்போம், அவங்களும் கேட்கணும் நாங்களும் போயிட்டு இருந்ததுதான் கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஜமாஅத்துக்கெல்லாம் அவங்களும் அந்த ஹதீஸை பாவிச்சு நாங்க தான் அந்த கூட்டம் இருந்தது, யாராவது அந்த காலத்துல கேட்டிருந்தா நவீர் மோலி எந்தைக்கு ஆரம்பிச்சு பாருங்க, அவ்வளவு பரம்பரை அந்த ஹதீஸை பாவிச்சுனா யாருமே எழுதி கேட்கல, அப்ப தௌஹீத்ல நரகமா தப்லீகில நரகமா யாரு கேட்டது கேட்க கேட்டீங்கன்னா, அப்ப இந்த ஹதீஸ் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு தான் பொருந்து கண்டுபிடிச்சது, இப்ப இந்த இலங்கையில அறவே இல்ல, சும்மா இல்ல தாயிலத்துல இருந்து திடீர்னு இந்த கருத்தை முன் வச்சா அந்த நவீர் மோலி கட்டினா திடீர்னு கண்டுபிடிச்ச யாருங்க அந்த அவதம் ஒரு ஹக்கு இருந்து நமக்கு முந்தின நாம தேர்ந்து கொண்டோம், இதுதான் இஸ்லாம், இவங்க இப்படி வருவாங்களா அந்த பிரிவினைவாதிகள் ஒன்று சேர்றதுக்கு வரமாட்டான், இதை நாம சொல்றோம் இந்த மாதிரி நீங்க எல்லாரும் வாங்க ஒரு அமீருக்கு வருவோம், இதுதான் இஸ்லாம்ங்கிறது கேட்டீங்கன்னா, அப்ப நாங்க எப்படி இங்க இருந்து போய் சேர்ந்து கொண்டோமே, நாங்க இப்படி ஒரு இதை காத்த இல்லையே, அவர் அந்த அமீர் பாகிஸ்தான் இருக்கிறது பாருங்க, இங்க இருந்து நாங்க போய் இதை பார்த்து வணங்கி அதோட சேர்ந்து கொண்டிருக்கேன், இந்த ஹக்கு ஹக்குல இருக்குன்னு குறக்கம் போவோம், இவங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது, இவங்க ஒரு காலம் ஒன்னு சேர மாட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸ் லாஹிரீன அலல் ஹக் சத்தியத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் என்ற இந்த ஹதீஸ் ஜமாஅத்து முஸ்லிமீனுக்கு தான் பொருந்தது, பிரிவினைவாதிகளுக்கு எந்த வகையிலுமே பொருந்த மாட்டேன். ஏன் அவங்க வந்துட்டு புதுசா ஒரு ஹக்க கண்டுபிடிக்கையில ஹக்க வந்துட்டு ஒழிச்சு கட்டிட்டாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது ஹதீஸ் எடுங்க, அனில் முஹைரா லம் யஸால கௌமுன் மின் உம்மத்தி லாஹிரீன அலன் நார், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் மனிதர்களை மிகைத்துக் கொண்டே இருப்பார்கள், மனிதர்கள் மீது வென்று வெற்றியை சூடிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும். ஒஹும் லாஹிரூன், அவர்கள் வெளியாகி கொண்டே இருப்பார்கள், அவர்கள் வெளியாகி இருப்பார்கள் என்று தெளிவாவது. இந்த வாங்க லாஹிரீன அலன் நார், இது கருத்து என்ன? அலா வந்தால் ஒன்று கண்டுபிடித்தான், அடுத்தது வெற்றி கொண்டான். இந்த கூட்டம் வெற்றி கொண்டு கொண்டே இருக்கும் எதிரிகள் மீது. இன்னொரு வாயத்தில் அலா அது உகிந்து வருது, இவருடைய எதிரிகள் மீது வெற்றி கொள்வார்கள் என்று. இப்ப வெற்றி என்பது ரெண்டு வாயில் பிரிக்கப்படும். எப்படி இந்த இஸ்லாத்திலே வெற்றி ஆரம்பம் எப்படி? நாவினால் போராடி வெற்றி போ. மக்காவில் அல்லாஹு தஆலா ரக்னா ஜாஹிதும் பிஹி ஜிஹாதன் கபீரா, நாவினால் போராடுங்கள் இந்த குர்ஆனை வைத்து என்று. இது ஒரு போராட்டம், நாவினால் அந்த ஹக்க சொல்றது. ஆனா மக்காவுடைய எந்த ஒரு பிரிவாராலும் ரசூல்லாவுடைய இந்த ஜமாத்தை தோற்கடிக்க முடியாம போயிருக்கீங்களா? ரசூல்லா வென்று கொண்டே இருந்தாங்க. இதே போல இந்த ஜமாத்து முஸ்லிமீனோட யாராவது விவாதத்துக்கு வந்தால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், அவங்களால வெல்ல முடியாது, வென்று கொண்டே இருப்பார்கள். நான் இதை பார்க்கிறோம். எப்படி எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கு ஜமாத்து முஸ்லிமீனோட? ஒருவராக தோக்கடிச்சாங்களா? இல்ல. அந்த புத்தகத்தில் ஒன்று நடந்து, பாலமுனையில ஒன்று நடந்து, அந்த கொழும்புல வராள் எஹ்யா சில்மியோட நடந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஒன்னும் ஆதாரத்தை கொண்டு நிரூபிக்க முடியாம போச்சு. கேட்டீங்களா? அப்போ இவர்கள் எதிரிகளை கொண்டு கொண்டே இருப்பார்கள், நாவினால் போராடி. அப்போ இது யாருக்கு பொருந்து? இந்த ஆதி இப்ப இந்த பிரிவினைவாதிகளுக்கு பொருந்தும் அந்த ஆதி. இவங்க யார வெல்றாங்க? இவங்க யார வெண்டிருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். ஒன்று இந்த நாடுகளை எடுங்க, இவங்க முழு நாடுகளும் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடங்கி எளிய போல இருக்கிறாங்க, வாய் குறக்க இவங்க வேண்டாங்களா? இந்த ஆதி தங்களுக்கு பொருந்துவா மாஹிரி நாளன்னா வெற்றி கொண்டு கொண்டே இருப்பார்கள். இல்ல, ஈராக் அடிச்ச உடனே என்ன செஞ்சான்? அமெரிக்காவுக்கு தஞ்சம் பூந்து அவனை கொண்டு வச்சுதான் வேலை செஞ்சான, இவனுக்கு ஒண்ணு செய்யலாம் போச்சு. இப்போ இந்த எந்த ஒரு நாடும் வெற்றி கொள்ளவில்லை, ஒரு குபர் நாட்டை இந்த முஸ்லீம் சொல்லக்கூடிய நாடுகள். அப்ப அங்கு நடக்க இல்லை. சரி, விவாதங்கள் மூலம் எவ்வாறு இந்த கிறிஸ்துவ மதம் இந்து மதம் யூத மதங்களை தோக்கடிச்சாங்களா இவங்க? அப்படியும் ஒண்ணம் இல்லை. எங்க விவாதம் நடக்குது? அவங்களுக்குள்ள நடக்குது. சைத்தான் எப்படி திரிபூத்தினான்னு பாருங்க. அவங்களுக்குள்ள விவாதங்கள், தௌஹீதுக்கும் ஜமாஅத்துக்கும், தௌஹீதுக்கும் ஃபராதிகளுக்கும், தப்லீகுக்கும் இவங்களுக்கும், இவங்களுக்கு மத்தியில் விவாதம் நடக்கிறதே தவிர இவங்க யார காதுங்கிறா அவங்களுக்கு இவங்களுக்கும் விவாதம் ஒண்ணு நடக்குதுன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப இவங்க யாரையும் வெற்றி கொண்டதாக இல்லை. ஆனா இந்த ஹதீஸ் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு தான் பொருந்தது. தெளிவா பாருங்க, வாஹிரீன் அலா அதுவஹிம் வாஹிரீன் அலன் நார், இவர்களுடைய எதிரிகள் மீது இவர்கள் வெற்றி வகையை கூடிக்கொண்டே இருப்பார்கள் என்று வருவது. இப்ப நாங்க பாக்கிறோம் பல இவர்கள் விவாதங்கள். இதே போல நாம அடித்து சொல்றோம், எந்த ஒரு பிரிவாராலும் இந்த ஹக்கை தோற்கடிக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். வேண்டியவங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வரட்டும், அது வேண்டிய உலமாக்கள் அவங்க கூட்டி வந்து இதை தோற்கடிக்கட்டும் பார்ப்போம், அவங்களால முடியாது. ஏன்னா இது ஹக், எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப ரெண்டு கருத்து முடிஞ்சது. மூணாவது கருத்து, ஜாபிர் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிபத்தின் மின் உம்மத்தி யுகாதிலூன அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில லா தஸாலு தாயிபத்தின் மின் உம்மத்தி யுகாதிலூன அலல் ஹக் லாஹிரீன இலா யௌமில் கியாமதி, என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டத்தார்கள் இருப்பார்கள், இவர்கள் சத்தியத்திற்காக வேண்டி மறுமை நாள் வரைக்கும் போராடி கொண்டே இருப்பார்கள். அப்ப இன்னும் எதை காட்டுது? அந்த முந்திர ஹதீஸ். அதே ஹதீஸ் தான் இதுவும், இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இவர்கள் வழியாகிக் கொண்டே இருப்பார்கள், போராடி கொண்டும் இருப்பார்கள். இதுல பாருங்க,
லா தசாலு தாயிபத்தும் மின் உம்மத்தி யுகாத்திலுன்னு அலல் ஹக். இது ஒண்ணு, ஏன்னா சத்தியத்திற்காக போராடி கொண்டே இருப்பார்கள். அது முந்தின ஹதீஸ்ல கருத்து இதுவும் காட்டுது. அது அந்த சத்தியம் முடிஞ்சு போகும். அடுத்தது லாஹிரீன இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் இவர்கள் வெளியாகிக் கொண்டே இருப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் வெளியாகிக் கொண்டே இருப்பார்கள் என்று வந்துருங்க. அப்ப வெளியாகுதுங்கிறது என்ன? வெளியாகுது என்று சொன்னாலே மறைஞ்சி இருக்கக்கூடிய ஒன்று வெளியாகிட்டுங்கிற கருத்து. எப்படி ஒரு பெண்ணை அல்லாஹு தஆலா சொன்ன பெண்களை பார்த்து இந்த மறைந்திருக்கக்கூடிய இந்த அழகுகள் திடீரென்று வெளியாகிவிட்டால் அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று. அப்ப அதே சொல்லுதான் இந்த ஹதீஸ்ல வருது, மறுமை நாள் வரைக்கும் இவர்கள் வெளியாகி கொண்டே இருப்பார்கள். இந்த ஹதீஸ் யாருக்கு பொருந்தது பாருங்க, இந்த பிரிவினைவாதிகளுக்கு இந்த ஹதீஸ் பொருந்துமா? இவங்க வெளியாகி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இல்ல, அந்த காலத்திலேயே இருக்கிறதே சொல்றாங்க. தொடர்ந்து இந்த ஷாஃபி ஹனபி மாலிக்கெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்துகிட்டு தான் இருக்குது. இதே போல இவங்க சொல்றாங்க மற்ற தமிழக தவறுனா இதெல்லாம் அசல் சின்னத்துவர் ஜமாத், இந்த சின்னத்துவர் ஜமாத் அந்த காலத்திலேயே இருந்து கொண்டே இருக்குதுங்கிறாங்க. இவங்க எப்ப வழியாகினாங்க? திடீரெண்டு வழியாகின கூட்டமா? இல்ல, அதுதான் பாருங்க இது யாருக்கு பொருந்தது? ஜமாஅத்துல் முஸ்லிமீன். திடீரென்று இவர்கள் வழியாகின கூட்டம் முந்தி இருக்கையில் மறைஞ்சி இருந்து வழியானவர்கள். அப்ப ஹதீஸின் படிக்கு எங்களுக்கு தெளிவா வழங்குது, இது ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தான் இந்த ஹதீஸ் குறிக்கு. இப்படி சத்தியத்தை கண்டுபிடிப்பார்கள் இவர்கள், இதே போன்ற எதிரிகள் மீது வெற்றி கொள்வார்கள், இதே போன்ற அடிக்கடி இவர்கள் வழியாகிக் கொண்டே இருப்பார்கள். இந்த பிரிவினைவாதிகளுக்கு இந்த மூன்று ஹதீஸ் எந்த வகையிலுமே பொருந்து மாட்டீங்க. அதனால அவங்க அந்த ஹதீஸை மொழிபெயர்த்த பிழையினால அவங்களுக்கு இந்த சந்தேகம் வருது. ஏன்னா என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் மறுமை நாள் வரைக்கும் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று மொழிபெயர்த்த காரணத்தினால் அவர்களுக்கு இந்த சந்தேகம் வந்து தோழிகின்றார்கள். இந்த ஹக்கு இதாக இருந்தால், ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக இருந்தால், இந்த ஜமாஅத்து இதற்கு முன்னால் எங்கிருந்தது, இது ஹதீஸுக்கு முரண், ஹதீஸிலே தொடர்ந்து வரும் என்று வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே நாங்கள் இந்த விஷயங்களை தெளிவாக அவர்களுக்கு விளக்கப்படுத்தி அவர்களை இந்த சத்தியத்தின்பால் அழைக்கணும். ஏன்னா நிறைய பேர்களுக்கு உண்மையிலேயே தெரியாம இருக்குது இந்த விஷயம். அதனால நாங்க இந்த ஹக்கை எட்டி வைக்கும் போது நாங்க கோபப்படக்கூடாது, ஒண்ணும் ஆவேசப்படக்கூடாது. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அழகான முறையில கூப்பிட்டு வச்சு வீட்டுக்கு வீடுகளுக்கு கூட்டி போய் அல்லது அவங்களுடைய வீடுகளுக்கு போய் ஆறுதலாக உட்கார்ந்து இருந்து இந்த பாருங்க இப்படி ஒண்ணு ஹக்கு இருக்குது நீ ஏற்றுக்கொள்ளும். அப்ப அவங்களுக்கு பல சந்தேகங்கள் வரும். சந்தேகம் வந்து கேள்வி கேட்கும் போது நாங்க கோபப்படக்கூடாது. நம்ம சில செய்திகள் சில தகவல்கள் சொல்றாங்க, இப்படி ஒரு சிலர் கோபப்பட்டு பேசிக்கிறாங்க, அதனால தாவத்து செய்த கஷ்டமா இருக்குது. மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரியாம இருக்கிறாங்க. வந்தா பாருங்க, எங்களுடைய ஒரு சகோதரர் இந்த இருக்கிறாங்க அப்துல்லா, அவங்களோட ஊர் இந்தியா மதுரை, அவங்க தகுதியில 10-15 வருஷம் வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த ஹக்கு சரியா எட்ட இல்ல, சமீபத்தில் இந்த ஹக்கு அவங்களுக்கு எட்டி. ஆனா பாருங்க, உடனே புறக்கூட்டங்க வந்துட்டாங்க, இதை பார்க்கணும் அப்படின்னு, இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா இதை கண்ணால பாக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஹக்கை ஏற்றுட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு துவா செஞ்சு கொள்ளுங்க நிரந்தரமா அந்த ஹக்குல இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க, இந்த ஹக்கு வழங்காங்க, இந்த ஹக்கு கட்டே இல்லை அவங்களுக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்து மரணிச்சா அது மறுமையில அல்லாஹ்வுல அவங்களுக்கு ஒரு பரீட்சையை வச்சு அவங்களுடைய உள்ள சரியா இருந்தா வெற்றி பெற்று சொர்க்கம் போவாங்க, இல்லைன்னா நரகம் போவாங்க. ஒரு பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இங்க வந்துகிட்டு நாங்க தாவத்தை செய்யும் போது அவங்களோட அழகான முறையில கோபப்படாம ஆவேசப்படாம நல்ல முறையில் இந்த ஆபத்தை அமைதி அவங்களுக்கு செஞ்சு இந்த ஹக்க அவங்களுக்கு எட்டி வைக்கணும். கேட்டீங்கன்னா இதே போல இன்னொரு சகோதரர் இந்த இருக்கிறாங்க, அவங்களோட தேவையில அனுப்பிச்சாரு, அவங்களும் அப்படி இந்த ஹக்க முந்தி ஏற்றுக்கொள்ள எதிர்த்து எதிர்த்து இருந்து சில அடையாளங்களை வச்சு கடைசியில கண்டுபிடிச்சிட்டா இது ஹக்கு, இந்த அவங்களும் இந்த ஹக்க ஏற்றிருக்கிறாங்க. கேட்டீங்கன்னா இப்படி வந்துட்டு தெரியாதவங்க இருப்பாங்க, இதே போல வழங்காதவங்க இருப்பாங்க, இதை நல்ல கேள்விகளுக்கு தெளிவா வழங்கித்தான் இதை ஏற்றுக்கொள்ள சிலவங்க இருப்பாங்க. அதனால நான் கோபப்படாத முறையில அவங்களோட அழகான முறையில் தாவத்துகளை செஞ்சு அவங்களுடைய சந்தேகத்துக்கு நாங்க இந்த விடை அளிக்கணும். இந்த அடிப்படையில நாம இந்த ரெண்டு கேள்விகளுக்கு விடையை பார்த்தோம். இன்ஷா வரக்கூடிய கருதியாக்களில் தொடர்ந்து நான் மேலே சொன்ன இந்த கேள்விகளில் இன்னும் ஒன்று ரெண்டு கேள்விகளை வச்சு அதுக்கு விடைகளை இன்ஷா பார்ப்போம். சில முக்கியமான சில சில விஷயங்களை சொல்லும்படி ஒரு சகோதரர் சொன்னார்கள். அதுல ஒண்ணு, இப்ப நாங்க இந்த தொழுகை ரெண்டு விஷயங்களை நாம நேரத்தோட சொல்லி தந்தோம். எப்படி ருக்கு சுஜூது செய்யும் போது இரண்டு கால்களை சேர்த்து வைக்கணும், அந்த விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும், அப்படி இதை நீங்க நடைமுறையில கொண்டு வந்துருங்க எல்லாரும். அடுத்தது ஒரு பிழை நடக்கு, என்ன, அதிகமானவங்க 100 to 90 விதமானவங்க இந்த இப்படி நின்று கொண்டு தக்பீர் கட்டுறாங்க, இப்படி இது பிழை. ஹதீஸ்ல வர்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவை முன்னோக்கி நின்று தலையை குனிவார்கள், இப்படி இப்படி தலையை குனியணும், கீழே பார்க்கணும், இப்படி தலையை குனிஞ்சுதான் தக்பீர் கட்டுறது, தலையே குனிஞ்சிருக்கிறாங்க. அதனால இப்படி நேராக நின்று தக்பீர் கட்டுறது அதிகமானவங்க இப்படித்தான் செய்யறாங்க. நான் ஒன்னு ஒன்னா தான் படிச்சு அந்த ரசூலாவுடைய அந்த தொழுகையை போல கொண்டு வர வேண்டி இருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்னா சொன்னாலும் எல்லாருக்கும் ஞாபகம் இல்லாம போகுது. அதனால நாங்க அப்படி முடிவெடுத்து ஒவ்வொரு மசாலாவும் சொல்லுவோம். அப்போ அந்த கால் வைக்கிற விஷயத்தோட இந்த இதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ என்ன, தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் நிலையில கால்களை கிபிலாவை முன்னோக்கி நேராக நின்றதற்கு பிறகு தங்களுடைய தலைகளை கீழே குனிய வேண்டும். குனியத்துக்கு பிறகுதான் அடுத்த முக்கியமானவர்களுடைய ஒது அதிகமானவர்கள் விசுவாசம் செய்வதில்லை, அதனால இத தூண்டும்படி ஒரு சகோதரர் சொன்னார். அதாவது விசுவாசம் என்று சொன்னா பல் துளர்த்துகள், விசுவாசம் என்று சொன்னா பல் துளர்த்துகள், சாத்த யசு சாத்தாண்ட பல் துளர்த்தினார். இது எப்படி தொடர்கிறது, எப்படியும் கம்பால பல்துறத்துல சொல்ற மாதிரி மிஸ்வா கம்பு ஒன்றாடியே வச்சுக்கிட்டு அப்படி ஒண்ணு இல்ல, அவங்க அதுக்கு ஒரு கதையை கட்டிய வச்சுக்காங்க. மிஸ்வாக்கு எந்த அளவு நீளமாயிருக்கு அந்த அளவு அதுல வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு. இப்படி ஒரு யுத்தத்துல வந்துட்டு எதிரிகள் வந்து இந்த மிஸ்வாக்க கண்டு இவங்க பெரும் பெரும் ஏனோ பெரிய உலக்கைகள் பொருள்கள்லாம் வச்சுக்கிட்டாங்க ஓடிட்டாங்கன்னு ஒரு கதையை கட்டுவாங்க. இப்படி ஒண்ணு இல்ல, மிஸ்வாக் செய்தல்னா பல் துளக்குதல் அவ்வளவுதான். இது கம்பாலையும் செய்யலாம் விரலாலையும் செய்யலாம், எப்படியோ பல்லுல உள்ள இந்த அழுக்குகளை அகற்றுதல் அவ்வளவுதான். இது ரசூலா எப்படி செஞ்சிருக்கா, ரசூலா சொன்னாலா உம்மத்தில அமர்த்தும் மிஸ்வாக், என்னோட உம்மத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்று நான் நினைச்சு விட்டுட்டேன், இல்லைன்னா இந்த மிஸ்வாக்கை கடமையாக்கி இருப்பேன் நான் ஒரு உதவுலைய. அப்ப எப்படி ஒன்னு குச்சியால உதவு செய்ய முன்னால பல்ல துளக்கி கொள்றது, அப்படியே விரலால திருத்திக் கொள்றது, எப்படி செஞ்சு கொள்ளலாம். அப்படி உதவுக்கு முன்னால ஒரு ஆள் பல் துளக்க இல்லை என்று சொன்னா உதவு செய்யும் போது ரசூலுல்லாஹ் இடையில பல் துளக்கி இருக்கிறாங்க. எப்படி, தண்ணியை எடுக்கிறது பிஸ்மில்லாண்டு தண்ணியை எடுத்து கையை மூணு முறை கழுவினத்துக்கு பிறகு அடுத்த தண்ணியை எடுத்து ஒரு முறை வாயில் அரைவாசி எடுத்து ஒப்பிடிக்கிறது, நிச்சயத்தை நாட்டிக்கு கொடுக்குறது, அரவாசி வாய்க்கு பிறகு மூக்குக்கு செலுத்துதல், பிறகு பல்ல தீட்டி போறது, இப்படி ரசூலை செஞ்சியா. இது மிஸ்வா இவங்க சொல்ற மாதிரி இந்த குச்சாலத்தை தீர்த்த வேண்டியில்ல, அதனால ஒவ்வொரு முஸ்லீமும் மிஸ்வாக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இது தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த தப்லீக் ஜமாத்துல உள்ளவங்க வந்து பார்த்து நினைக்கிறாங்க இவங்கள சுன்னத் இல்ல, எங்க மிஸ்வாக்க காலையில நினைக்கிறான், அவங்களுக்கு விளக்கம் இல்லை, அவங்களுக்கு சரியான உலமாக்கள் இல்ல, மார்க்கத்தை வழக்கப்படுத்தக்கூடிய யாரும் கிடையாது, சும்மா கதைகளை கட்டு கதைகளை அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க. பாவம் பரிதாபப்பட வேண்டியதான் இருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். ஆனா ஹிதாயத்தை அவங்களுக்கு கிடைச்சது இதுல வந்தா உறுதியாகிப்பா அவங்க. ஏன்னா ரசூலுடைய சின்னத்தை பின்பற்றணும்னு ஒரு ஆசை இருக்குது, அதே நேரத்தில் பயங்கரமான சில இது அவங்கள இருக்குது என்னன்னா அது சில வழிகாடுகளால் ஊட்டப்பட்டு சில பிழையான கருத்துக்கள். அந்த அடிப்படையில அவங்க வெளியில பார்க்கும்போது நினைப்பாங்க இவங்கள சின்னத்தில் இல்லைண்டு. இந்த ஜமாஅத்தில ஒவ்வொரு முஸ்லீம் இந்த சின்னத கடைபிடிக்கிறாங்க. நாங்க விளக்கப்படுத்தி எப்படி பந்து துளக்கணும், ஒண்ணு ஆரம்பத்துல தேய்க்கணும் அல்லது உதவி செய்யும் போது. அதனால மித்வாக்கு நம்ம இருக்கிற ரசூல செஞ்ச மாதிரி தான் நம்ம உதவி செய்யணும். இதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க. வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் வரும்போது செலவாத்து சொல்லணும். இதே ஒரு சகோதர சின்னம் அதிகமானவங்க செலவாத்து சொல்றது மாதிரி தெரிய இல்லை. ஒருவேளை ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்கும் பாத்தீங்களா. இதுல வந்த உடனே முழு பேர் எல்லாத்தையும் படிச்சு தாண்ட கருத்து இல்ல, மெல்ல மெல்லதான் படிக்க வேண்டி இருக்கு. ஒரு ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்கும், அவரு சொல்லாம இருப்பார். சரி, ஒரு ஆளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க செலவாத்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு சத்தம் போட்டு சொல்லுவாங்க, அல்லது வாய்க்க சொல்லிக் கொள்வாங்க. சத்தம் போட்டு தான் சொல்லணும் இல்லையே. அதனால ஒரு ஆளை பார்த்து இவர் செலவாத்து சொல்ல இல்லைன்னு முடிவெடுக்க முடியாது. மனசுக்குள்ள சொல்லிக் கொள்வாங்க, செலவாத்து சொல்லிக் கொள்வாங்க. சத்தம் போட தேவையில்லை, சத்தம் போட்டு சொல்லணும் பிரச்சனை இல்லை. ஆனா புள்ளியால் ரசூலோட பேர் வந்து செலவாத்து சொல்லணும் அப்படின்னா அது சொல்ல இல்லைன்னா பகைதர் கஞ்ச பயந்து வந்திருக்கு. அதனால ரசூலோட பேர் வந்த உடனே முகமது வந்தாலும் சரி, அகமது வந்தாலும் சரி, ரசூல் வந்தாலும் சரி, நபி வந்தாலும் சரி, இறுதி தூதர் வந்தாலும் சரி, செலவாச்சு சொல்லிக் கொடுத்து. அடுத்த ரசூலாவு மீது மட்டுமல்ல எல்லா நபிமார்கள் மீது செலவாச்சு சொல்லணும். மூசா, ஈசா, இப்ராஹிம் என்று எங்களோட பேர் வந்தாலும் செலவாச்சு சொல்லும்படி வருவது. நான் ஒரு முறை கரும்பல் எழுதியிருந்தேன், அந்த ஹதீஸ் ஞாபகம் இருக்க யாருக்கு? எந்த சிறந்த கரும்பல் ஒரு ஹதீஸ் எழுதியிருந்தோம். ரசூல் சொன்னாங்க இப்படி நபிமார்களுடைய பேர் வந்து செலவாச்சு சொல்லுங்க, இப்ராஹிம் பேர் வந்து அலைஹி ஸலாம் சொல்லலாம். அப்படி செலவாச்சு அதையும் சொல்லிக்கலாம். அந்த விஷயங்களும் மறந்துடாங்க. பொதுவெளி சொன்ன விஷயத்தை அவங்க எல்லாரும் கொண்டு வந்துருங்க. வராதவங்களுக்கு நீங்க எச்சி வச்சு இந்த மனம் சொல்லணும்.